நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருளையில் செல்லுவோ. அருள் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நன்மைகளை நாம் செய்வோம். நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருளையில் செல்லுவோ. அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம், நிறை வாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக்கு.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளிகளை இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்விற்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் வழியாக நமக்கு புதிய மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாஸ்கா காலத்தில் நாம் 6வது வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக அவருடைய பராமரிப்பையும் அவருடைய உடனிருப்பையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தமை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல இறைவன் அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்தருளும் இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, ஜீவனுள்ள வார்த்தைகள் 11-15 முடிய. பவுல், சீலா, திமேத்தியு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமுத்திராவு தீவுக்கும் மறுநாள் நெயப்போலியா நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக, சியோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியை அளித்து மேன்மை படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரியதானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார்
ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூவியாவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்வோருக்கு கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருந்ததால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்னே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். இன்றைய வாசகங்களை வாசித்த போது எனக்கு ஒரு சிந்தனை எழுந்தது. கடவுள் நம்மை ஏதாவது செய்ய அழைக்கிறார். கடவுள் நம்மை ஏதாவது செய்ய அழைக்கிறார் என்பதை நாம் எப்போதாவது நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து அனுபவித்து பெற்றிருக்கிறோமா? கடவுள் நம்மை ஏதாவது ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றிருக்கிறோமா? அதை அறிந்து அனுபவித்திருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு பதிலிருப்பாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இது மே மாதம், முக்கியமான மாதம். எதற்கு தெரியுமா? பலவிதமான சிந்தனைகள் நமக்கு எழும். இது மரியாவின் மாதம் அல்லது நமக்கு பாஸ்கா காலம் என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகள் எழும். இதையெல்லாம் தாண்டி இது ஒரு எல்லா மறை மாவட்டத்திற்கும் எல்லா துறவர சபைகளுக்கும் திருச்சபைக்கும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மாதம். இறை அழைத்தலை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று இறை அழைத்தல் இயக்குநர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அது மறைமாவட்டமாக இருந்தாலும் சரி, துறவர சபைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அருள் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பேரை அழைக்க வேண்டும், இந்த இறை அழைத்தல் முகாமுக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களை அழைத்து வர வேண்டும், அந்த இளைஞர்கள் இளம் பெண்களை நாம் எப்படி நம்முடைய சபைக்கு அல்லது மறை மாவட்டத்திற்கு நாம் அவர்களை குருவாகவோ அருள் சகோதரராகவோ அருள் சகோதரிகளாகவோ நாம் மாற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி பல்வேறு விதமான சிந்தனைகளோடு இந்த இறை அழைத்தல் இயக்குநர்கள் கடந்த ஓராண்டு இலை உழைத்ததை இந்த ஒரு மாதத்திற்குள் அவர்கள் அந்த இறை அழைத்தல் முகாமுக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாகமாக கருதக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு இறை அழைத்தல் இயக்குநரோடு பேசி கொண்டிருந்த போது அந்த இறை அழைத்தல் இயக்குநர் என்னோடு இப்படி சொல்லக்கூடியவராக இருந்தார். வயதில் மூத்தவர், தம்பி கடந்த ஓராண்டு காலங்கள் நான் சென்ற இடங்கள் எல்லாம் சென்றேன், பலவிதமான பள்ளிகளுக்கு சென்றேன், மாணவர்களை சந்தித்தேன், மாணவிகளை சந்தித்தேன், எங்களுடைய துறவர சபைக்கு அல்லது அருட்சகளுடைய துறவர சபைக்கு எங்களுடைய அருட்சகளுடைய துணை சபைக்கு பல்வேறு விதமான மாணவ மாணவிகளை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி பலவிதமான உழைப்புகளை நான் போட்டேன். ஆனால் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறோமே, இது அவர்களை அவருடைய உள்ளத்தை மனிதர்கள் தொடுவதால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா, அல்லது கடவுளால் தொடப்படக்கூடிய கடவுளுடைய ஊண்டுதலால் அவர்களுடைய உள்ளத்தை கடவுள் திறக்கிறார் என்கின்ற ஒரு மாற்றமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்படி பேசி கொண்டிருந்தபோது நாங்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். பேசி முடிவிலே அவர் சொன்னார், பல நேரங்களிலே இந்த இளைஞர் இளம் பெண்கள் குருக்களாக அல்லது அருள் சகோதரர்களாக அருள் சகோதரிகளாக மாற வேண்டும் என்றால் இது கடவுளுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதா அல்லது மனிதர்களுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்று எழக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய முதல் வாசகம் அழகான ஒரு பதிலை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய இறையலைத்தல் இயக்குநர்கள் பள்ளிகளுக்கு அல்லது பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று இந்த மாணவ மாணவிகளை பங்குகளில் உள்ள மாணவ மாணவிகளை இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை சொல்கிற போது தங்களுடைய சபையின் பெருமையை பற்றி அல்லது தங்களுடைய சபையினுடைய அல்லது மறைமாவட்டத்தினுடைய வசதிகளை பற்றி சொல்லி அவளுடைய உள்ளத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் இதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழைத்தலால் இன்றைய அழைத்தல் பெருகக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது கடவுளுடைய தூண்டுதலால் இறை அழைத்தல் பெருகக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே லிதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளால் தூண்டப்பட்டு கடவுளுடைய ஆசீர்வாதங்களால் அவர் திறக்கப்பட்டு அவர் கடவுளை பின்செல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுலுடைய பயணத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருத்தூது பயணத்தினுடைய முதல் பகுதியை பயணத்தை அவர் முடித்து கொண்டு தன்னுடைய திருத்தூது பயணத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். முதல் பகுதியிலே எங்கெல்லாம் விட்டு சென்றாரோ அல்லது அந்த முதல் பகுதியிலே பாதையில் விட்டு சென்ற இடங்களை எல்லாம் மீண்டும் அவர் சந்திக்கக்கூடியவராக அல்லது புது இடங்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். முதல் பயணத்திலே அவரோடு பர்னபா பயணிக்கக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது திருத்தூது பயணத்திலே அவரோடு சீலா, திமோத்தியு, லூக்கா என்று சொல்லப்படக்கூடிய இவர்களும் சேர்ந்து பவுலோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்திலே இவர்களுடைய இரண்டாவதுடைய திருத்தூது பயணத்தின் ஒரு தொடர்ச்சியை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. லிதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சுட்டிப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெண்ணினுடைய அழைத்தலை நாம் நான்கு காரியங்கள் வழியாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, லிதியா கடவுளை வழிபட்டு வந்தார் என்று சொல்லி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. எந்த கடவுளை வழிபட்டார் அல்லது எப்படிப்பட்ட ஒரு கடவுளை வழிபட்டார் என்றெல்லாம் சொல்லி விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டவில்லை, இந்த நூல் சுட்டிக்காட்டவில்லை. கடவுளை தொழக்கூடியவராக இருந்தார், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருந்தார், ஒரு பக்தியான பெண்மணியாக இருந்தார் என்று சொல்லிதான் விவிலிய நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் கடவுளை வழிபடக்கூடியவராக இருந்தார். இரண்டாவதாக, கடவுள் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, மாறாக அவர் ஒரு ஊதா நிற துணி விற்பனையாளராக இருக்கக்கூடியவராக இருந்தார், ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நமக்கு விவிலியம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. வழக்கமாக விவிலியத்திலே ஒரு பெண்ணை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அவருடைய கணவரை பற்றியோ அல்லது அவருடைய தந்தையை பற்றியோ சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய மரியாவை சுட்டிக்காட்டுகிற போது இவர் கன்னிமரியாளுடைய கணவர் என்று சொல்லி சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். விவிலியத்தின் முன்னுரையிலே நாம் இதைதான் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு பெண்ணை பற்றி சுட்டிக்காட்டுகிற போது அவருடைய கணவர் அல்லது அவருடைய தந்தையை பற்றி சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பெண்மணியினுடைய ஒரு நிலையை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கணவர் யார் என்று சொல்லவில்லை, மாறாக லிதியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண்மணி ஊதான் நிற துணியை விற்பனையாளராக இருக்கக்கூடியவராக இருந்தார், ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், லிதியா வசதியானவராக இருக்கக்கூடியவராக இருந்தார், எல்லா விதமான வசதிகளையும் அவர் பெற்றிருந்தார். அதுதான் வீழ நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக லிதியா பவுல் பேசியதை கேட்க மட்டுமில்லை மாறாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி விளையும் அழகாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பவுல் சொல்வதை லிதியா கேட்டார் என்று சொல்லவில்லை, மாறாக பவுல் சொன்னவற்றையெல்லாம் லிதியா ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி விளையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை திறந்தார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், அந்த இறையலைத்தல் இயக்குநரினோடு பகிர்ந்து கொண்ட போது அவர் சொன்ன காரியம், இன்று நாம் மனிதர்களை அல்லது இளைஞர்களை இளம் பெண்களை நாம் சென்று சந்திக்கிறோம், அவளுடைய உள்ளத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது கடவுள் உண்மையிலே அவருடைய உள்ளத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியை இறையலைத்தல் இயக்குநரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதுதான் இன்றைய விவிலியம், இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சுற்றிப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த லிதியாவுடைய உள்ளத்தை கடவுள் திறக்கக்கூடியவராக இருந்தார். மனிதர்களுடைய பவுல் சொன்னதை கேட்ட அந்த லிதியா, பவுல் சொன்னதை கேட்டதால் மட்டும் ஏற்றுக்கொண்டதால் மட்டும் அவர் கடவுளை பின்பற்றவில்லை, மாறாக கடவுள் அவருடைய உள்ளத்தை திறக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி விவிலியம் அழகாக நமக்கு சுட்டி கொட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன், கடவுளை வழிபடக்கூடியவராக இருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. ஆனால் மூன்றாவது பகுதியில்தான் அவருடைய வீட்டாரும் அவரும் திருமுழுக்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கு அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், கடவுள் அவர்களுடைய உள்ளத்தை திறக்கக்கூடியவராக இருந்தார். அவர்கள் கடவுளை இயேசுவை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது லிதியா மட்டும் மாறிய ஒரு நிகழ்வல்ல, மாறாக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக திருமுழுக்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான்காவதாக லிதியா, நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய அந்த இயேசுனுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற போது, நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அதனால் நீங்களுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் தங்குங்கள் என்று சொல்லி அந்த திருத்தூதரை அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். நான் கடவுளை அழைத்திருக்கிறேன், கடவுளை பெற்றிருக்கிறேன், திருமுழுக்கின் வழியாக அந்த கடவுள் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அந்த கடவுளை நான் பெற்றது போல எல்லோரும் பெற வேண்டும், நீங்களுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் லிதியா தன் வளங்களை கொண்டு கடவுளின் அரசை கட்டியெழுப்பவும் வலுப்படுத்தவும் பயன்படக்கூடிய ஒரு கருவியாக மாறக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு அழைத்தலை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. என் வீட்டிற்கு வாருங்கள், தங்குங்கள் என்று சொல்லி அந்த திருத்தூதர்களை அவர் அழைக்கிற போது நாம் அழகாக பார்க்கிறோம். திருத்தூதர்கள் பணி 16:40 நாம் பார்க்கிறோம். இந்த திருத்தூதர்கள் சிறையிலிருந்து வெளியேறிய பின் லிதியாவின் வீட்டிற்கு சென்றார்கள். லிதியாவின் வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கு சகோதர சகோதரிகளோடு அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 16:40 இந்த திருத்தூதர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் லிதியாவினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அங்கு லிதியாவினுடைய வீட்டிலே சகோதர சகோதரிகள் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்தை பற்றி அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரிடமிருந்து திருமுழுக்கு பெறுவதற்காக தன்னுடைய சுற்றத்தாரை, சகோதர சகோதரிகளை லிதியா அழைத்து ஒரு இல்லத்திலே கிறிஸ்துவை போதிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறக்கூடியவராக இருக்கிறார். இது இத்தனையும் நடக்கிறது என்றால் காரணம், கடவுள் அவர் உள்ளத்தை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் இன்றைய விவிலியம், இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் எப்படி லிதியாவினுடைய உள்ளத்தை திறந்தாரோ அப்படி நம்முடைய உள்ளத்தை திறக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. லிதியாவினுடைய உள்ளத்திலே இறைவன் திறக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் அவரும் அவருடைய வீட்டாரும் திருமுழுக்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய இல்லங்களை அவர்கள் கடவுளுடைய இல்லமாக மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதர சகோதரிகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அவருடைய இல்லத்தை அவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், கடவுள் அவர்களை தொடக்கூடியவராக இருந்தார், லிதியாவை தொடக்கூடியவராக இருந்தார், லிதியாவுடைய உள்ளத்தை திறக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் நான் தொடக்கத்திலே கேட்கக்கூடியவனாக இருந்தேன். கடவுள் உங்களை ஏதாவது செய்ய அழைத்திருக்கிறார். அல்லது கடவுள் உங்களை மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து கடவுள் நம்மை ஏதாவது செய்ய அழைத்திருக்கிறார் என்பதை எப்போதாவது நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து அனுபவித்திருக்கிறோமா என்று சொல்லி நான் தொடக்கத்தில் கேட்டேன். நம்முடைய வாழ்வை கடவுள் திறந்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தை கடவுள் திறந்திருக்கிறார். அந்த உள்ளத்திலே கடவுள் தங்கியிருக்கக்கூடியவராக இருக்கிறாரா, நாம் அதை அறிந்திருக்கிறோமா, அதை அனுபவித்திருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த லிதியாவினுடைய வாழ்வின் வழியாக இறைவன் நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மக்களாக திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். எப்படி இந்த லிதியாவும் அவருடைய குடும்பமும் திருமுழுக்கு பெற்ற பிறகு லிதியா தைரியமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நான் ஆண்டவிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவிடத்திலே நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன், அதனால் என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் தங்குங்கள் என்று சொல்லி அந்த திருத்துதலை அங்கிருந்த சகோதர சகோதரி அழைத்தது போல, நாம் திருமுழுக்கின் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், கடவுள் நம்முடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கடவுள் நம்முடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்வு லிதியாவை போன்று, நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளையும் கடவுளிடத்தில் அழைத்துச் செல்லக்கூடிய மகனாக மகளாக நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு நம்முடைய வாழ்வு நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைதான் திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 84 இறை வசனங்கள் 1 சொல்கிறார், படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையாய் உள்ளது. நம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையாய் இருக்க வேண்டும், கடவுள் அங்கு பிரசன்னமாயிருக்கிற போது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களில் ஏங்கி தவிக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய உள்ளங்கள் ஏங்கி தவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை திறந்திருக்கிறார், திருமுழுக்கின் வழியாக நம்மை புது படைப்பாக மாற்றியிருக்கிறார், ஒவ்வொரு திருவருள் சாதனத்தின் வழியாக நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்தை திறந்திருக்கிறாரா, திறந்ததன் வழியாக நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கைக்குரிய மக்களாக வாழ்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனைகளோடு, இறைவன் நம்முடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறார், நம்முடைய உள்ளத்தை திறந்திருக்கிறார், அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் புது படைப்பாக மாற்றிருக்கிறார் என்கின்ற ஜெபங்களோடு நாம் இந்த திருப்பலிகளை பக்தியோடு ஜெபிப்போம். இறைவன் இன்றைய உள்ளங்களை, இளைஞர்களை, அவருடைய இதயத்தை தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமையை இறைவன் தர வேண்டி இத்திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளங்களை திறந்து வழிநடத்தக்கூடியவராக வளர வாழ இறைவனுடைய அருளை நாடுவோம். ஆமேன்.